الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. وقال النبي عليه الصلاة والسلام من عاد مريضا ناداه مناد من السماء أن طبت وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலம் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த கால ஓட்டத்திற்கு தோதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் ரொம்ப வேகமாக ஓடி ஒவ்வொரு நாளும் தாம் செய்ய வேண்டிய வேலைகளை எப்படியோ செய்து முடித்துக் கொள்கின்றார்கள். அதிலும் பலர் பார்க்கின்றார்கள், குறுகிய நேரத்தில் நிறைய வேலைகளை செய்து முடிக்கோம், குறுகிய காலத்தில் கொஞ்ச காலத்தில் நிறைய சம்பாதித்து விட வேண்டும், நீண்ட தூரங்களை சீக்கிரமாக கடந்து விட வேண்டும் என்று அதிகமான மனிதர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். தன்னுடைய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், மட்டும் உண்டான உழைப்புகள் முயற்சிகளாக இருக்கலாம், காலம் குறைவாக இருக்கணும், அதனால ஏற்படக்கூடிய கருவி பலன் கூடுதலாக அதிகமாக இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பை அதிகமான மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு அமலுடைய விஷயம், வணக்கங்களுடைய விடயம், இபாதத்துடைய விடயம், நாம் பழமையாக பல அமல்களை வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான வணக்கங்களை நல்ல காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதற்கு கொடுக்குகின்ற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான நேரம், ஆனால் அதன் மூலம் கிடைக்கின்ற கூலி மிகப்பெரிய கூலிகள் கிடைப்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். நபி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான வணக்கங்களில் அதற்குரிய நேரமும் ரொம்ப குறைவு, ஆனால் அதன் மூலம் கிடைக்கின்ற கூலிகளோ ரொம்ப அதிகம். எக்கச்சக்கமான அமல்கள் வணக்கங்கள் இருக்கின்றன. அதில் உள்ள மிக முக்கியமான ஒன்று தான் சேமலாபம் விசாரிக்கிறது. நோயாளிகளை போய் நோய் விசாரிக்கிறது இது பெரிய ஒரு வணக்கம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை. நபி அவர்களுடைய மிக தெளிவான அதி للمسلم على المسلم خمس او ست என்று பல ரிவாயத்துகள் வருகின்றது. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஆறு என்று சொல்லிவிட்டு அதிலுள்ள மிக முக்கியமான ஒன்று தான் இயாதத்துல் மரீத், நோயாளிகளை நோய்
விசாரிக்க செய்தது. இது வடமையான ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ பழக்கமோ அல்ல, மாற்றமாக இது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இதை நாம் இபாதத்தாக கருத வேண்டும், இபாதத்தாக நினைத்து செய்ய வேண்டும். ஒரு சிலர் செய்கிறார்கள், ஆனால் இபாதத்தாக நினைத்து செய்வதில்லை. நான் சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன வந்து சந்தித்தாரு, நான் போகாமல் இருந்தால் ஒரு மாதிரியா நினைச்சிடுவாரு, ஓட்டுள்ள எல்லோருமே போறாங்க நான் செல்லாமல் இருந்தால் என்ன ஒரு மாதிரியா பார்ப்பார்கள், அல்லது எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், குடும்பத்தில் உள்ளவர், நான் போகாவிட்டால் வேற வேற பிரச்சனைகள் வரலாம் என்று அடிப்படையில் செல்கிறார்கள். முதலாவது நாம் நம்முடைய நீயத்தை சீராக்க வேண்டும். அவர் வந்ததற்காக நான் செல்லவில்லை, அல்லது நான் போகாவிட்டால் குறை வரும் என்பதற்காக நான் செல்லவில்லை. மாற்றமாக இது மிக முக்கியமான ஒரு வணக்கம், இது மிக முக்கியமான ஒரு இபாதத் என்ற அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மன் ஆத மரீதன், யாராவது ஒருவர் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்கின்றார், நாதாஹு முனாதி மின ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அவரை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார், அன்பிவிட்ட நீங்கள் நோய் விசாரிப்பதன் மூலமாக சொர்க்கத்திலே ஒழுங்கும் ஒரு இடத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அவரை பார்த்து வணக்குமார்கள் அறிவிப்பு விடுப்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மற்றொரு ரிவாயத்தில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதுவும் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், ஒரு நாள் காலை பொழுதில் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை நோய் விசாரிப்பதற்காக செல்கின்றார், 70,000 மலக்குமார்கள் இவர்களுக்காக துஆ செய்கிறார். 70,000 மலக்குமார்கள் என்பது சாதாரணமான சின்ன கணக்கொண்டல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், காலை முதல் மாலை வரைக்கும் அந்த 70,000 மலக்குமார்கள் இவருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறார். மாலையில் இவர் இன்னும் ஒரு முஸ்லிமை சந்திக்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் இவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றும் நபி அவர்கள் சொன்னதாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு தெரியும் நபி அவர்கள் பெரிஷா நன்மைகள் செய்ய வேண்டிய தேவை இல்லை, ஏன் அவங்கள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. உலகத்திலேயே சொல்லி விட்டார்கள், சொர்க்கத்திலே நபிமார்கள் நுழைவது ஹராம், எதுவரைக்கும் நான் நுழைய மாட்டேனோ அதுவரைக்கும் என்னுடைய கையில என்று சொன்ன நபி அவர்கள் இந்த நோய் விசாரிப்பதில் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்றால், தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல, தெரியாதவர்கள், பெரியவர்கள் முக்கியமானவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமானவர்கள். ஒரு கட்டத்தில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நோய் விசாரிக்க சென்றார்கள். மறுமுனையில ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்தித்திருக்கிறார். சில நேரங்களை யாரும் தவறா நினைக்க வேண்டாம், சமூகத்தில் உள்ள முக்கியமான வசதி படைத்தவர், பெரிய பட்டத்தில பதவியில் உள்ளவர் ஏதாவது நோய்வாய்ப்பட்ட கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். சாதாரணமான ஒரு ஆள், ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர், வறுமையில வாழக்கூடியவர், அப்படி பலர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள். யாராவது ஒருவர் முக்கியமான ஒரு ஆள் போய் அவரை பார்த்து அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், அவருக்காக நாங்கள் துஆ செய்வோம், அவர்களுக்காக துஆ செய்வார். அதனால நபி அவர்கள் நோய் விசாரிப்பதில் பாகுபாடு வித்தியாசம் காட்டல்ல. உறவினர், உறவு அல்லாதவர், தெரிந்தவர், தெரியாதவர், ஏன் முஸ்லிம் அல்லாதவரை கூட நோய் விசாரித்திருக்கிறாங்க. புகாரில வருது, ஒரு யூத வாலிபன் நபியவற்ற வேலை செய்கிறார். எங்கள்கிட்ட எங்களோட ஆபீஸ்ல எங்களோட வீடுகள்ல நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க, நோய்வாய்ப்பட்டு வேலைக்கு வர தாமதித்தா ஏன் லேட்டுன்னு நாங்கள் கேட்போம். ஆனா எங்களை எத்தனை பேர் அவங்கள வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு என்ன வருத்தம், உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை பேர் எங்களை சமூகத்தில் அப்படி கேட்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு யூத வாலிபன் அடிக்கடி வந்து செடுவல் பணிவினைகளை செய்வான். ஒரு நாள் திடீரென்று அவன் வரவில்லை, நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள், அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டதாக அவனுடைய வீடு தேடி போய் அவனை நோய் விசாரித்து விட்டு அவனுடைய தலைமாட்டில இருந்து நோய் விசாரிச்சாச்சு.
அந்த நேரத்திலே சொல்றாங்க, நீ ஷஹாதத் கலிமா சொல்லு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த நேரத்திலும் நபி அவர்கள் தைரியமாக அவனை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அவனுக்கு பக்கத்தினுடைய வாப்பா அமர்ந்திருக்கிறாரு. அந்த வாலிபன் தன்னுடைய வாப்பாவுடைய முகத்தை பார்க்கிறாரு. பாருங்க, நபி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் என்னை அழைக்கின்றான், என்ன செய்ய? அந்த தந்தை கூறுகின்றார், உனக்கு விருப்பம் உண்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அவள் காசின் அவள் காசினுடைய பேச்சை கேட்டு அவருக்கு வழிபடு, அவருடைய மார்க்கத்தில் நுழைந்து விடு. உடனடி அந்த வாலிபர் உடனடியா ஷஹாதத் கலிமா கூறுகின்றார், கலிமாவை சொல் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகின்றார். நபி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அண்டா. அந்த வீட்டிலிருந்து வெளியில வரும்போது சொல்லிக்கொண்டே வந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மீ மினன்னார், என்னை காரணமாக வைத்து இந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு யூதன் நபியின் வீட்டுல வேலை செய்யறான். நபி அவர்கள் அவரை அற்பமாக கருதல்ல, அவரை போய் சந்திச்சு என்ன செய்ய, நபி அவர்கள் இருந்திருந்தா அந்த யூத வாலிபனுக்கு ஹிதாயத் கிடைத்திருக்குமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களையும் சந்தித்தாங்க, சில காத்தரவிகளையும் சந்தித்திருக்கிறாங்க. முரட்டுத்தனமா நடந்த ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை நபி அவர்கள் போறாங்க, ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வயது முதிர்ந்த காத்தரவி நோய் விசாரிப்பதற்கு அவரை போறாங்க. பொதுவாக இந்த சரியாத்துல சுன்னா என்ன, யாருடைய வீட்டுக்காவது நாங்க நோய் விசாரிக்க போனா லா பஅத தஹூரு இன்ஷா அல்லாஹ், ஹதீஸ்ல தெளிவாக வருது, லா பஅத தஹூரு இன்ஷா அல்லாஹ், லா பால், அதாவது உங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, தஹூர், உங்களோட பாவங்கள் இதன் மூலம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த கிராம வாசியை பார்த்து சொன்னவுடன் எங்களை தெரியும் வளமையா அந்த காட்டரவிகள் அவ்வளவு படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் உடனடியா நபிய பார்த்து சொல்றாங்க, நீங்க அப்படியே சொல்றீங்க, நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கட்டும். நபி அவர்கள் முதல்ல துஆ செஞ்சாங்க, ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. நபி அவர்கள் வெறுண்டும் சொல்லல, அப்படின்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி இருக்கட்டும். காட்டாரதிகளை கூட சந்தித்திருக்கிறாங்க, கிராமவாசிகளை கூட சந்தித்திருக்கிறார்கள், மேலான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால நோய் விசாரிப்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதும் அவர்களுடைய சஹாபாக்கள் இருந்த மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. அதனால அதுல பாகுபாடு காட்டுறதில்லை, வித்தியாசங்களை காட்டுறதில்லை. அவர்கிட்ட போய் அவருடைய உடம்புல எங்கேயாவது வழி இருந்தா நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல உங்களோட கையை வச்சு சொல்லுங்க, இந்த துஆவ ஓதுங்க, அபிஹிமில் பாசரப்பன்னா, அபிஹிமில் பாசரப்பன்னா, வஷ்வி அந்த ஷாபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவு ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா. நமக்கு தெரிந்த உலமாக்கள்கிட்ட இதை கேட்டு எழுதி வாங்கி சின்ன துஆ ஒரு வரியில் இருக்குது பாடமாக்கி சொல்லுவோம். நபிவர்கள் வேறொரு கட்டத்துல அத்தருல்லாஹ் அலீம் ரப்பல் ஆஷல் அலீம் ஐயஷ்பீகர் சொல்லி ஏழு முறை அந்த நோயாளியுடைய தலையில கைய வச்சு அவருடைய உடம்புல வலி இருக்கிற இடத்துல கைய வச்சு செய்வார்கள். இது உம்மத்திற்கு நபிவர்கள் படித்திருந்த மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கிட்ட போனா நாங்க துஆ செய்ய சொல்லுவோம். நபியுடைய ஹதீஸ் யாராவது நோயாளியை நோய் விசாரிக்க போனா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு துஆ செய்யும்படி. பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு துஆ செய்யுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய துஆ மலக்குமார்களுடைய துஆ மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு சிலருக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்வதற்கு என்னமோ மாதிரி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு நினைக்கிறேன், அல்லது ஹதரத் உமர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் உம்ராவுக்கு போற நேரத்துல நபிரத்ல வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போறேன் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தல்தனி பி துஆயிக யா உஹைய, என்னுடைய சகோதரனே, உங்களோட துஆல என்னையும் சேர்த்துக்கோங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அந்தஸ்தல உயர்ந்த நபி அவர்கள், அவர்களே அவர்களுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களோட துஆல நீங்க என்ன சேர்த்துக்கோங்க, அதனால் அடுத்தவர்கள்ட்ட துஆ செய்யுங்க என்பது சின்னத்தனமான ஒன்று அல்ல.
அது நம்முடைய சலப்பு சாதிகள் தொடர்ந்து வந்த மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால் அதுல விசேஷமாக நோயாளிகளுக்கு நாங்க போய் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் மன ஆதமிக்கும் மறைதல் பல்யுனப்பி அச்சரிகி, நோயாளிய நோய் விசாரிச்சா நீங்க அவரை ஆறுதல் படுத்துங்க, சந்தோஷம் ஏற்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களோட நோயாளா லேசாக்கி வைப்பான். நீங்க இப்படி சொல்றதுனால அவருடைய வாழ்நாள் ஒண்ணு கூட போறது இல்ல, அவருக்கு அல்லாஹ் எழுதுறது தான் நடக்கும். ஆனா அவங்களோட வார்த்தையை கொண்டு அவருடைய கல்வி குளிரும். இந்த மனுஷன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதனால் அவருடைய உள்ளம் குளிரும், உள்ளத்தை குளிர வைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். இந்த சமூகத்துல நாங்க பார்க்கலாம் சில நேரங்கள்ல எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சில ஆண்களும் இருக்கிறாங்க, சில பெண்களும் இருக்கிறாங்க. அந்த நோயாளிய நோய் விசாரிக்க போனா உங்களோட நோயா, இந்த நோய் வந்தவர்கள் இதுவரைக்கும் யாருமே மிஞ்சியது இல்ல, ஒரு மாதத்துக்கு மேலால அவங்க வாழ்ந்ததே இல்ல, அவ்வளவு பயங்கரமான நோய். போன வாரம் இப்படி ஒரு நாள் மரணித்தாரு, போன மாதம் இன்னொரு பெண் மரணித்தாரு. மேலாக பெரியார்களே சகோதரர்களே, இந்த மாதிரி அவர்களை பயமுறுத்துற வார்த்தைகளே சொல்லக்கூடாது. ஆறுதல், அவருக்கு சந்தோஷம், அவருடைய உள்ளம் குளிரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் சொல்லணும், அவரை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். இன்னும் சிலர்களை நாங்க பார்க்கலாம், நோய் சின்னதா தான் இருக்கும், ஆனா இவங்க பரப்புறது பெரிய பரப்பி விட்டுடுவாங்க. உதாரணமா சுகர் சீனி நோயால ஒருவருடைய ஒரு கையுடைய காலுடைய விரல வெட்டிப்பாங்க, தெரியுமா அந்த காலையே எடுத்தாச்சு, அவர் காதல் இந்த விழுந்து அவருக்கு எவ்வளவு ஆத்திரமாய், அவர் எடுத்தது ஒரே ஒரு விரலத்தான் எடுத்திருப்பாங்க, ரெண்டு விரலை எடுத்திருப்பாங்க, இப்ப வெளியில எப்படி சொல்லுவாங்க ஒரு கால் எடுத்தாச்சு, சில பேர் அவருடைய மண்டையொட்டையே கலட்டியாச்சு. இந்த வார்த்தைகள் நான் சொல்ல, நாங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் கண்ணியமான கௌரவமான அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, அவருடைய தலையில ஒரு சேஞ்சரி நடந்திருக்கிறது போல, அவருடைய கையில கால ஒரு சின்ன சேஞ்சரி ஒன்று நடந்திருக்கிறது போல, இப்படி சொல்வதற்கு அபகாரமாக அவருடைய ஒரு கால எடுத்தாச்சாம், அவருடைய மண்டையோட்ட கலட்டியாச்சாம், அவருடைய ஒரு கண் இல்லவே இல்லையா. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதெல்லாம் அந்த நோயாளியுடைய காதல முடிந்தா அவர் ஏற்கனவே நோயாள சிரமப்படுறாரு, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு அவருக்கு இன்னும் கவலை ஏற்படும். அதனால் அவரை திருப்திப்படுத்தக்கூடிய, அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். அதோட மாத்திரம் அல்ல, அதன் தத்துவத்தின் அப்பா நாங்க பார்க்கலாம் நோயாளிய நோய் விசாரிக்க போனா மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது, சில பேர் தமாஷ் பேசுறது, சில பேர் சிரிப்பு, அவருக்கு எவ்வளவு கவலை. ஒரு கவலையா இடத்துக்கு போனா நாமும் அதற்கு தோதுவாக எங்களை மாற்றிக் கொள்ளவும், சில நேரங்கள்ல மணிக்கணக்கில வந்து அமர்ந்து பேசிக் கொண்டே இருப்பாங்க. வீட்டிலுள்ளவர்களுக்கு சொல்லவும் மேலாது, எழுதி போங்கன்னு சொல்ல இயலாது. நபி அவங்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் அல்ல ஐயாதத்து புவாக்க நாக்கா வைஹத்தில வர ரிவாயத் அல்ல ஐயாதத்து புவாக்க நாக்கா, நோய் விசாரிப்பது எவ்வளவு நேரம் இருக்கணும், ஒட்டகத்துல பால் கறக்கிற நேரத்துல நோய் விசாரிப்பது இருக்கணும். அதுல தைவன் முசைவு ரஹிமஹுல்லா கூறுகின்றார்கள், நோய் விசாரிப்பதில் ஆக நல்லது என்ன, அவசரமாக எழும்பி வருவது தான் ஆக சிறந்தது. எங்களை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக கூடினா ஒரு 18 நிமிஷம் மேலாக பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே. ஆனால் இங்கு நாங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல நோய் விசாரிக்க போறவங்க அதுவும் போறவர்களும் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போறது. உதாரணமா ஒரு ஆள் நோய் விசாரிக்க போறாரு, பெரிய வாகனம் சும்மா போகுது, அதனால வீட்டுல எல்லாத்தையும் மாம்பழம் பொம்பளை பெருசி சிறுசி எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போறது. அந்த நோயாளியுடைய வீட்டுல எவ்வளவு சிரமம், சில பேர் 10 பேர் வந்து அமர்வதற்கு வீட்டுல ஏதாவது ஏற்பாடுகளும் இருக்காது, அவர்களுக்கு ஏதாவது சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கொடுப்பதற்கு வசதி இருக்காது. ஏன் சும்மா போகுது, வாகனம் சும்மா தானே போகுது, அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறது, சின்ன சின்ன குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போவதை உலமாக்கள் ஆதரிக்கிறார்களே இல்ல. ஏன் சின்ன புள்ள அங்க ஓடும் இங்க ஓடும் விளையாடும் பொருட்களை உடைத்துவிடும். சில நேரத்துல நாங்க பார்க்கலாம் சில வீடுகளை ரொம்ப கிளீனா சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல சின்ன குழந்தைகள் இல்ல, எல்லா இடத்திலும் துளக்கூடிய முறையில வச்சிருப்பாங்க. வீடுகளுக்கு நோய் விசாரிக்க வாரவங்க ஸ்லீப்பரோட உள்ளுக்கு வந்துடுறது. ஸ்லீப்பரை வீட்டுக்கு வெளியில கலக்கி வைக்கிறல்ல, அவர்கள் போட்ட செலவே அந்த ஸ்லீப்பர்கள் அசுத்தங்கள் இருக்கும், அதோட அப்படியே வீட்டுக்குள்ளுக்கு வந்துருவாங்க. நாங்க யோசிக்கோம் இந்த வீட்டை இவங்க எவ்வளவு அழகா கிளீனா வச்சிருக்கிறாங்க, அதுல அசுத்தத்தை ஏற்படுத்திட கூடாது. அதை விட மோசம் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அவர்களுடைய குழந்தைகள் அந்த போட்டிருப்பாங்களே அவர்களுடைய அசுத்தங்கள் வெளியாக அந்த பெண் பத்தை கலட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப நோயாளியுடைய வீட்டுல நோயாளியை கவனிப்பவருக்கு ரெண்டு வேலை, ஒன்று நோயாளியையும் சுத்தம் செய்யணும், மற்றது இந்த வந்து போன குழந்தைகள் அசுத்தப்படுத்தியதை அதையும் சுத்தமாக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் ஒரு தூய்மையான மார்க்கம், அழகான மார்க்கம், எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. குழந்தைகளை நாங்க நோயாளியுடைய வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏன் அவர்கள் சின்ன புள்ளாக ஓடுவாங்க ஆடுவாங்க கத்துவாங்க சாமான்களை செலவேல உடைத்து போட்டுடுவாங்க, அதனால வீட்டுடையவர்களுக்கு சிரமம் ஏற்படும். இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனம். எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அவர்களிடம் இருந்து விடைபெற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். ஏன் இந்த பிரான்ல வருது விருந்து வீட்டுல கூட நீங்க போனீங்கண்டா சாப்பிட்டீங்கண்டா அவசரமா இடத்த காலி பண்ணிடுங்க. நான் சொல்ல இந்த குர்ஆன்ல சூரத் அஹ்சாப்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விருந்துக்கு சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். விருந்து சாப்பிட்ட சஹாபாக்கள் வீட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. குர்ஆன் அந்த ஆயத்தை இறக்கி விட்டார். يا ايها الذين امنوا لا تدخلوا بيوت النبي الا اي اذن لكم الى طعام غير ناظرين انا ولكن اذا دعيتم فادخلوا فاذا دعيتم فانتشروا ولا مستأنسين لحديث اول வீட்டுக்கு அழைக்கப்பட்டால் فادخلوا அந்த வீட்டுக்குள்ள போங்க. நீங்க சாப்பிட்டு முடித்து விட்டீங்களா அவசரமாக கடைக்கு சென்று விடுங்கள். ஈடுபட்டு வீட்டார்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நீங்க நபியுடைய வீட்டுல இப்படி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு ரொம்ப நோவினையை கொடுத்து விடுகின்றது. ஆனால் பயத்தையே நீக்கும். அவர் வெட்கப்படுகின்றார், போங்க சாப்பிட்டா போயிருங்கன்னு சொல்ல வெட்கப்படுகின்றார். அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான். வேளாண் பெரியார்களே சகோதரர்களே, இந்த நோயாளிக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கும், அவருடைய வெளிவாசலுடைய தேவை இருக்கும், அவருக்கு சாப்பாட்டுக்கு அவர் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டைமுக்கு மருந்து கொடுக்கணும். நோயாளியை கவனிக்கக்கூடியவர்களுக்கு அதை விட எத்தனையோ தேவைகள், இவைகள் அனைத்தையும் நாங்க மனசுல வைக்கணும். சில பேர் நேர காலமும் இருக்குது, ஒரு நோயாளியை இந்த நேரத்துல போய் விசாரிப்பது ஹாஸ்பிட்டல்ல பாருங்க டைம் வச்சிருக்கிறாங்க 5 to 6 அல்லது மார்னிங் 6 to 7 ஏன் டைம் வச்சிருக்கிறாங்க. மற்ற நேரங்கள்ல நோயாளிக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், சிகிச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வீடுகளுக்கு போறவங்களும் அவன நேரத்தை யோசிக்கணும். இது அவர் சாப்பிட்ற நேரமாக இருக்கும், இது அவர் தூங்குற நேரமாக இருக்கும், அல்லது நேரத்தோட அப்பாயின்மெண்ட் கேட்டு கொண்டு போறது. எங்க குர்ஆன்ல வருது, வேற சூரத்து 100ல வருது. நீங்க எங்கேயாவது போறீங்க, போய் அந்த வீட்டுடைய கதவை தட்டினீங்க, அவங்க துறக்கல்ல வீரலக்கும் இருக்கவும் பொறுக்கவும் அவங்க நீங்க இப்ப போங்க வரவானம் என்று சொன்னா திரும்பி போங்க. எவ்வளவு கோபிச்சு கொள்வாங்க பாருங்க. நான் அவன வீட்டுடைய வாசலுக்கு போயிட்டு கதவை தட்டியும் துறக்கல்ல குர்ஆன்ல கூறுகின்றான். நீங்க மற்றவர்களுடைய வீடுகளுக்கு போற ஒழுக்கங்கள் போவதற்கு முன்னால கேளுங்க, இந்த நேரத்துல வரலாமா? கேட்காம போனீங்க, போய் கதவை தட்டினீங்க, அவங்க சொன்னாங்க சரி இப்ப அவர் தூங்குறாருன்னா நீங்க நாங்க கோபிக்கிறது அர்த்தம் இல்ல. குர்ஆன்ல கூறுகின்றான் தீனக்கும் இருச்சியோ பரிசியோ நீங்க திரும்பி போங்கன்னா நீங்க திரும்பி போங்க. இவ்வளவு அழகான மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம்.
இவ்வளவு அழகான வழிகாட்டுதலை கொண்டிருந்தான் நம்முடைய இந்த ஷரியா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதில் நோய் விசாரிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அமல். ஆனால் அந்த அமலுக்கு நபி அவர்கள் அழகான ஒழுக்கங்களை, வழிமுறைகளை, நல்ல வழிகாட்டுதல்களை கட்டி தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் பாரமாக கருதுறது இல்லை. எல்லா நோயாளிகளையும் சந்திக்கிற, அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ற, அவர்களுக்காக நம்முடைய நாடு போன்ற நாடுகள்ல நாங்க வைத்தியசாலைகள், அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு போறோம். நம்முடைய ஒரு நோயாளிய பார்க்கத்தான் போறோம். பக்கத்து பெற்ற ஒரு நொன்முஸ்லிம் இருக்கிறாரு, அவரையும் போய் பேசுறது. நாங்க எங்கட நோயாளிக்கு ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு போறோம், இன்னும் ஒரு பேர் பழம் எடுத்துக்கொண்டு போற அந்த பக்கத்து பெட்காரரை கொடுக்கற சாப்பிடுங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கற, ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை சாப்பாட்டு உணவை கொடுத்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சில வேளை அவங்களை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, தூரத்தில் உள்ளவராக இருக்கலாம், அடிக்கடி வருவதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. இதன் மூலமாக இஸ்லாமியர்களை பற்றி நல்ல எண்ணங்கள் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவ்வாறு பல அமல்கள், வணக்கங்கள் இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. சின்ன சின்ன நேரங்கள்ல நிறைய அமல்களை சந்திக்கலாம், நிறைய நன்மைகளை அதன் மூலம் அடைந்து கொள்ளலாம். அதில் உள்ளதுதான் கையாக சொல் மாதிரி நோயாளிகளை சந்தித்தா அவசரமாக அங்கிருந்து விடைபெறுவது. அதோட சில ஜனாதாக்கள் மைய வீடுகளுக்கும் அதே சட்டம் தான். மாற்று மதத்தவர்கள் தன் நாள் கணக்கில புண்ணு ஒத்த போட்டு ரோட்டை மறைச்சு உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. எங்கட போறாதான் இல்ல, நாங்க போறது ஜனாதாவை பார்த்தோமா, அந்த ஜனாதாவுடைய வீட்டில் உள்ளவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும் அவசரமாக வந்துடும். பல இடங்களை நாங்க பார்க்கலாம், அங்க மெஷின் போட்டு கொஃபி பங்குறாங்க, மெஷின் போட்டு டீ பங்குறாங்க. அது என்ன கல்யாண வீடா? வாரப்போற எல்லாத்தையும் தெரிவித்து மையத்து வீடு இது, ஜனாதாவுடைய வீடு. அங்க வாரப்போறவங்களுக்கு எல்லாம் கேக்கும், பிஸ்கட்டும், ஈட்டப்பழமும், பிரிஞ்சும் கொடுக்கிறது இஸ்லாமிய முறை அல்ல. சில இடங்கள் இந்த முறை இருக்கிறது, நாங்க இது இல்லாமலா போனோம். ஆனா தூரத்தில் இருந்து வாராங்க, அவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யணும். அது அந்த ஜனாதா விழுந்த வீட்டுடையவர்கள் வேலை அல்ல, ஏன்னா அவங்களே கவலையில் இருப்பாங்க. பக்கத்திலே உள்ளவர்கள் அந்த மையத்தை வீட்டுக்கும் சமைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுக்கணும். அங்க எங்க கடையும் இல்ல, ஹோட்டலும் இல்ல, வேற எந்த வசதியும் இல்ல, நம்ம தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்கடா. அந்த ஜனாதாவுடைய வீட்டுல இல்லாம பக்கத்து வீட்டுல யாராவது ஒரு ஆள் ரகசியமாக ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்யலாம். என சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், எப்படி திருமணங்கள்ல தகங்கள் பரிமாறுறாங்களோ அதே மாதிரி ஜனாதா வீட்டுகளில் சாப்பாடுகள் பரிமாறுற, அங்க கொஃபி மெஷினை போட்டு, அங்கே டீ மெஷின்களை போட்டு, வாரப்போறவங்களுக்கு எல்லாம் ஜூஸும் டீயும். இது ஒரு கவலையான இடம். இது நம்முடைய மார்க்கத்தில் இந்த மாதிரி சொல்லப்பட்டு இல்ல. இது தேவையில்லாத செலவுகள். சில கஷ்டப்பட்டவங்களும் அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது வாரங்களை சும்மா அனுப்பியில கொடுக்கணும், அதற்கு பல ஆயிரங்கள் அவர்களுக்கு செலவழியும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஜனாதாவிலையும் எப்படி நடந்து கொள்ளணும் அதற்கும் நம்முடைய மார்க்கத்தில் வழிகாட்டுதல். நோயாளி எப்படி சேமலாக விசாரிக்கணும், அதற்குரிய ஒழுக்கங்கள், அதற்குரிய முறைகளை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த முறைப்படி நன்மையை நாடி நாங்கள் செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம வேற வேற நோக்கங்களுக்காக செய்தோம் என்றால் பேரு புகழே பெருமை கிடைச்சிடும், நன்மைகளை மட்டும் தூரமாகி விடுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஷரியத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் நன்மைகளை நாடி இது மிக முக்கியமான வணக்கம் இபாதத் என்று நினைத்து உள்ளத்துல நம்பி அதனுடைய ஒழுக்கங்களை பேணி நாங்கள் செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக.
நீதமான நேர்மையான உண்மையான தலைவர்களை தந்திருவாயாக. நாட்டிலே உள்ள அனைத்து இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தை பெருதூசை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கே யா ரஹ்மர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.